அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மரியா மைக்கேல். சிரியா தொடர்பாக மாஸ்கோவுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில் பதட்டம் அதிகரித்து வருகின்ற நிலையில் அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ரெக்ஸ் தில்லர்சன் பேச்சுவார்த்தைகளுக்காக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். சிரியாவில் உள்ள ஆசாத் குடும்பத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று ரஷ்ய தலைநகருக்கு செல்ல விமானத்தில் ஏறுவதற்கு முன் தில்லர்சன் தெரிவித்தார். சிரிய அரசோடும் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவோடும் கூட்டணி வைத்துக் கொள்வது ரஷ்யாவின் நீண்டகால நலனுக்கு நல்லதல்ல என்று எடுத்துக் கூறி சம்மதிக்க வைக்க முடியும் என்று நம்புவதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக சிரியாவின் அதிபர் அசாத்துக்கு ரஷ்யா வழங்குகின்ற ஆதரவு தொடர்பாக கூடுதல் தடைகளை விதிக்க தோல்வியடைந்த இத்தாலியில் நடைபெற்ற G7 தொழில்துறை நாடுகளின் கூட்டத்தில் தில்லர்சன் பங்கேற்றார். சிரியாவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக அதிபர் பசாத் அல் அசாத்தின் எதிரிகள் எதிர்காலத்தில் ரசாயன ஆயுத தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டு வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்கிறார். கிரெம்ளின் மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எவ்வித சான்றுகளையும் வழங்காமல் புதின் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். முன்னதாக சிரியா, ரஷ்யா, ஈரான் வெளியுறவு அமைச்சர்களுக்கிடையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இந்த வார இறுதியில் தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறும் என்று ரஷ்யா கூறியிருந்தது. கடந்த வாரத்தில் சிரியா படைப்பிரிவுகளால் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் நச்சு வாயு தாக்குதலில் நரம்பை பாதிக்கும் சாரின் பயன்படுத்தப்பட்டுள்ளதை துருக்கி சுகாதார அமைச்சகம் உறுதி செய்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய மோட்டார் குண்டு தாக்குதலில் அகப்பட்டு 2 ரஷ்ய படையினர் கொல்லப்பட்டுள்ளனர். இன்னொருவர் படுகாயமடைந்துள்ளார். அந்த நேரத்தில் தங்களுடைய இராணுவத்தினர் சிரியாவின் படைப்பிரிவுகளுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல் நடைபெற்ற போது அவர்கள் நாட்டின் எந்த இடத்தில் இருந்தார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. ரஷ்யர்களின் சமீபத்திய இறப்பு தகவல் சிரியாவில் கொல்லப்பட்ட ரஷ்ய படையினரின் எண்ணிக்கை 29 பேராக அதிகரித்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஆப்பிரிக்க குடியேறிகள் நவீனகால அடிமை சந்தைகள் என்று விவரிக்கப்படும் சந்தைகளை விற்கப்படுவதாக லிபியாவிலிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயுதப்படை குழுக்கள் அல்லது மனிதரை கடத்துவோரால் பிடிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டோரின் விவரங்கள் தங்களிடம் இருப்பதாக குடியேற்றத்திற்கான சர்வதேச நிறுவனம் கூறியிருக்கிறது. கடத்தப்படும் அவர்கள் நகரின் சதுக்கங்களுக்கு அல்லது பூங்காக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அடிமைகளாக விற்கப்படுகின்றனர். அவர்களின் உரிமையாளர்களால் உருவாக்கப்பட்ட தற்காலிக சிறைகளில் அடைக்கப்படும் இவர்கள் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். சிலர் அவர்களின் குடும்பத்தினருக்கு தொலைபேசியில் அழைத்து பணைய தொகை கேட்க மிரட்டப்பட்டுள்ளனர். அடி உதை, பாலியல் துஷ்பிரயோகம், கொலை சம்பவங்கள் நடைபெற்ற தகவல்களும் உள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஜப்பானிய பன்னாட்டு நிறுவனமான தோஷிபா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரையிலான 9 மாதங்களில் சுமார் $5 பில்லியன் இழப்புகளை சந்தித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அந்த நிறுவனம் தொடர்ந்து நீடிப்பதே சிக்கலான நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த சமீபத்திய நிதி அறிக்கைகள் ஏற்கனவே 2 தாமதமாகியுள்ளதோடு கணக்கு தணிக்கையும் செய்யப்படவில்லை. இதனால் டோக்கியோ பங்குச்சந்தை பட்டியலிலிருந்து அது நீக்கப்படும் சாத்தியக்கூறும் நிலவுகிறது. பியோங்யாங் பிரச்சினையை தேடிக்கொண்டிருக்கிறது என்று ட்விட்டர் பதிவிட்டு வடகொரியாவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்திருக்கிறார். வடகொரியாவின் ஒரே ஒரு உண்மையான கூட்டாளியான சீனா அதனுடைய அண்டை நாட்டை கையாள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்தால் வாஷிங்டனுடன் சீனா சிறந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பெறலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் சீனா இல்லாமல் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அமெரிக்கா பயப்படாது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்ற கருத்துக்களை ஒரு வாரத்திற்கு முன்னர் ட்ரம்ப் தெரிவித்ததில் இருந்து பதட்டம் அதிகரித்து காணப்படுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் லாரி தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ரஹ்மத் அஹிலப் இந்த தீவிரவாத தாக்குதலை தானே நடத்தியதாக குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். ஸ்வீடனின் தலைநகரில் பலத்த காவலில் விசாரணை நடத்தப்பட்டபோது அவர் தாக்குதலை நடத்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். 39 உஸ்பெக்கிஸ்தானை சேர்ந்த ரஹ்மத் அஹிலப் நீதிமன்றத்தில் இதனை ஒப்புக்கொண்டுள்ளார். மனிதர் சாப்பிடுவதற்கு பூனைகளையும் நாய்களையும் கொல்வதை தடை செய்கின்ற மசோதாவுக்கு தைவான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஓட்டுநர்களும் மோட்டார் சைக்கிளில் செல்வோரும் போகிறபோது தங்களுடைய செல்ல பிராணிகளை கட்டி ஓட செய்வதையும் இந்த மசோதா தடை செய்கிறது. தைவானின் விலங்குகள் பாதுகாப்பு சட்டங்களின் திருத்தங்களாக இந்த நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது சிறை தண்டனை வழங்கப்படலாம். தைவான் தீவில் நாய் இறைச்சி வழக்கமாக உண்ணப்படும் ஒன்றாக இருந்தது. ஆனால் இப்போது குடும்பத்தின் உறுப்பினராக நாய்களும் கருதப்படுகின்றன. கடந்த ஆண்டு தைவான் அதிபர் சாய் இங்வென் தன்னுடைய 2 பூனைகளோடு செல்வதற்கு ஓய்வு பெற்ற 3 நாய்களை தத்தெடுத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.